திருச்சிக்கம்பலம், நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவம்பாவை.
இப்ப 11வது பாட்டுல இருந்து 20வது பாட்டு வரையிலும் நீராட போறாங்க, ஆனா முழுக்கவும் நீராடல. இதுலயும் நடுநடுவே சில இடையீடு வரும். ஒன்று ரெண்டு பாட்டு பிரார்த்தனை வருது, இந்த பாட்டுல இடையில சில பாட்டு பிரார்த்தனை வருது. இதுல 11வது பாடல் நீராடலும் பிரார்த்தனையும் இருக்கு. 16ல மழை வேண்டி ஒரு பாட்டு கேக்குறாங்க, 19ல ஒரு பிரார்த்தனை, மற்ற எல்லாத்தையும் நீராடல். ஆக 11-20 வரையும் நீராடுதல், நீராடிக்கொண்டே இந்த பிரார்த்தனை நடக்குது. நீராடலை நீங்காமல் நீராடிக்கொண்டே நடுவிலும் பிரார்த்தனை வரும்படியாக இந்த 11 பாடலும் இருக்கிறது என்று நாம் அதை கவனித்துக் கொண்டு வர வேண்டும். அதில் 11வது பாட்டுல வரும், இவர்கள் ஒரு பெரிய குளத்துக்கு வந்து விட்டார்கள். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்னேன் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரணல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வாக சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாழாம் ஐயாடி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் குய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாயமை ஏலோர் எம்பாவாய் மொய்யார் தொடம் பொய்கை புக்கு. நீர் நிறைந்திருக்கிற மிகப்பெரிய குளம், தடம் பொய்கை பெரிய குளம், மொய்க்கிறதுனா அங்க தண்ணீர் அப்படி தளம்பிட்டு தண்ணீர் குறையாம குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கு. அதான் மொய்யார் தடம் பொய்கை, நீர் நிரம்பிய குளம். இன்னொரு பொருள், தாமரை போன்ற கொடிகளும் பூக்களும் நிறைந்திருக்கிற குளம். இன்னொரு பொருள், அந்த பூவுக்கு மேலே வண்டு மொய்த்து கொண்டு இருக்கிற குளம். தண்ணீர் நிறைய இருக்கு, பூ நிறைய இருக்கு, அதுக்கு மேல வண்டிகளும் மொய்த்து கொண்டிருக்கிறது. மொய்யார் தடம் பொய்கை நீரும் அதற்கு மேல் தாமரை போன்ற உயிரினங்களும் அதற்கு மேல் வண்டுகளும் மொய்த்திருக்கிற பெரிய குளம். பொய்கை புக்கு பொய்கைக்கு நாங்கள் புகுந்தோ முகேரன்னு குளத்துக்கு வந்த உடனே படியில இறங்கி தண்ணிக்குள்ள போகல, இவங்க குளத்தோங்கிறதுல இந்த திடீர்னு அப்படியே குளத்துல பாய்ந்தார்கள். முகேரன்னு திடீரென்று பாய்ந்தார்களாம். ஏன் அப்படி பாய்ந்தார்கள்? குளத்துல போய் இறங்கி அந்த தண்ணியில காலை விட்டா கால் இல்லுங்க, அப்புறம் இடுப்புக்கு போகும்போதே நடுக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம்னு ஏன் வந்துடும். இப்படியே கிளம்புற போறாங்க. அதுவும் இந்த மலை அடிவாரம் திருவண்ணாமலையில் இருக்க குளம், அங்க வேற அதிக சாரல் ஜில்லுப்பு, ஜில்லுப்பா இருக்கிற தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கப்படாது, ஒரே தடார்னு குளித்து விழுந்துட்டோம் வச்சுங்க அப்புறம் குளிர் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணார்களாம், போனவொடனே அப்படி குபீர்னு பாஞ்சார்களாம். முகேரன்ன புக்கு புக்கு முகேரன்ன முகேரன்ன புக்குன்னு அதை மாத்தியும் படிக்கணும். திடீரென்று உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சோம், குதிச்சு கையார் குடைந்து குதிச்ச உடனே உடனே கரையேறல, அந்த தண்ணியில அப்படி கைய ஆட்டி 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 தண்ணிய குடைஞ்சு குடைஞ்சு நீந்தி விளையாடினான். கையால் குடைந்து குடைந்து அப்படி தண்ணியில நீஞ்சும் போது வாய் பாட்டு போடுதான். தண்ணியில குளிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் ஏசி கொள்ளல, பேசல, விளையாடல. இவங்களுடைய நோக்கமெல்லாம் இறைவனுடைய நோக்கமானதுனாலே தண்ணீர்ல திடீர்னு குளித்தார்கள். குளிச்ச வேகத்தில் தண்ணீரில் மூழ்கி போகாமல் நீந்துகிறார்கள், கையால் குடைதெல்லாம் நீந்துகிறார்கள். நீந்தும் போது இறைவனை பாடுகிறார்கள், குடைந்து உன் கடல் பாடி உன் திருவடியை பற்றி நாங்கள் பாட்டு பாடுகிறோம். ஐயா வழியடியோம், ஐயா அழகனே, ஐ என்பது அழகு, ஐயா அழகனே என்று ஒரு பொருள். ஐ என்றால் தலைமை, ஐயா எல்லாருக்கும் மேலான தலைவனாக இருப்பவனே. ஐ என்பது நுண்மை, ரொம்ப நுணுக்கமானவன், அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான் ஐயா, ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற பெருமான். அந்த இறைவனை இப்படி பார்த்தார்கள், அழகுள்ளவனாகவும் தலைவனாகவும் மிக நுணுக்க உள்ளவனாகவும் பார்த்து ஐ என்ற ஒரே வார்த்தையாலே அவனை அழைத்தான். ஐயா வழியடியோம், நாங்கள் உனக்கு அடிமை. இன்று நாங்கள் பூசா வந்த அடிமை இல்ல. எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டன் பாட்டி, அவங்களுக்கு முன்னே இருக்கிற அந்த முப்பாட்டன் முப்பாட்டி எல்லாம் கூட உனக்கு அடிமைதான். நாங்களும் அடிமை, வழி வழியா அடிமையா, வழி அடியோ வழி வழியாக அடிமையாகிறோம். வாழையடி வாழையன வந்ததிரு கூட்டம் மரவினில் யான் ஒருவன் அல்லனோ. ராமலிங்கர் சொல்றார், தன்னை ஒரு அடியான் என்பதை எப்படி இறைவன்ட்ட சொல்றாரு, நான் அடியன் நினைக்காதப்பா. வாழை மரத்தின் கீழே அடியில இன்னொரு வாழைக்கண்ணு முளைக்குது, அது பெருசாவனா அதுல இருந்து ஒரு கண்ணு, அது அது பெருசாவனா இன்னொரு கண்ணு முளைக்குது. அது மாதிரி எங்க பாட்னார் முப்பாட்னார் பாட்னார் எங்க அப்பா நான் இப்படி வரிசையா வழி வழியா நான் உனக்கு அடிமை. வாழை அடி வாழை என வந்தது கூட்ட மரவினில் யானும் ஒருவர் அல்லனோ. இப்படி வழி வழியா உனக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே என்று இந்த அடிமை என்பது வழி வழி வருவது. அதனால வழியடியோம் என்று சொல்ற, வழியடியோம் வாழ்ந்தோம் கான், நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் பிறவியிலே ஒரு புண்ணியத்தை பெற்றோம். ஏனென்றால் இந்த மார்கழி மாசத்துல நோன்பு இருக்கணும்னு ஒரு கங்கணம் கட்டி எல்லா பெண்ணையும் அழைச்சி கொண்டு வந்து குளத்துல குளிச்சாச்சு, விழுந்துட்டோம். குளத்துல விழுந்து உன்னை நினைச்சு பாடுறோம். அதனாலே எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைத்து விட்ட, வாழ்வு பெற்று விட்டோ என்று உறுதி அவர்களுக்கு கிடைச்சு போச்சு. வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா, நீ சக்கச்சிவேன் இருக்கிறவன், நெருப்பு மாதிரி செவப்பாயிருக்கிற இந்த திருவண்ணாமலையிலே பாதாளத்திலிருந்து ஆகாயம் வரை நெருப்பா எழுந்து ஜோதியா தெரிஞ்சவன் அந்த சிவபெருமான். அந்த ஜோதி நெருப்பு எப்படி சேப்பா இருந்தோ அதுபோல் சிவந்த நெருப்பாய் இருக்கிற பெருமான் என்று சொல்ற, சிவப்பாய் இருக்கிற பெருமானே என்று சொல்லி ஆரழல் போல் செய்யா. இது திருவண்ணாமலையில் பாடினதுனால இந்த பாட்டெல்லாம் அந்த குறிப்புல வருது. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய நெருப்பாக எழுந்த போது அந்த நெருப்பு எப்படி சேப்பா இருந்ததோ அதுபோல் நீ சிவண்ணம் உடையவனாக இருக்கிறான். சிவபெருமான் எப்பவும் சேப்பு திருமேனி, அவனுடைய உடம்பு சிவப்பாய் இருக்கும். இதை எல்லாரும் சொல்ற, பவளம்போல் மேனியில் பால் வண்ணீரும் அப்புற சுவாமிகள் சொல்ல, சிவந்த திருமேனியை உடையவன் இறைவன் என்பதை செம்மேனி அம்மான் என்று சொல் பல இடத்துல பார்க்க. அதுபோல நெருப்பு போல் நீ சிவப்பாய் இருக்கிறவன். அது மட்டுமல்ல, உன் உடம்பு சேப்பா இருக்குன்னு சொன்னா பெருமை இல்ல, நெருப்பு மாதிரி நீ நேர்மையானவன். செய்யன் என்றால் நேர்மையானவன். நெருப்பு சுட்டரிச்சு விடும், பாவங்களை பொசிக்கு விடும். அது மாதிரி நீ தீ மாதிரி பாவத்தை பொசிக்க எறிகிறவனாகிய நேர்மையாளன். ஆக நெருப்பு மாதிரி சேப்பா இருக்கிறான் உருவத்துக்கு மட்டுமல்ல, நெருப்பு எப்படி நேர்மையானதோ அது போல நீ நேர்மையானவன் என்று அவர் சொல்ற. செய்யா வெண்ணீராடி, உடம்பிலே திருநீர் பூச்சி இருக்கிறாய். திருநீர் பூசுவதனுடைய நோக்கம் மலங்களை அழித்து விட்டேன் என்பதற்கு, எனக்கு மலம் இல்லை, நான் இயல்பாகவே மலங்களில் நீங்கியவன் என்பதை காட்ட இறைவன் பூதி பூச்சிருக்கான். அவனை பார்த்து நாமும் பூதி பூசுறோம். ஆனா நாம் மலத்தை சுட்டு விட்டோம் என்பதற்கு பூசல, இனி சுட்டு விடுவோம். இந்த திருநீரை பூசி இதை பார்த்து பார்த்தாவது எங்கிடத்தில் இருக்கிற இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய பாசத்தை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம், ஒழிக்கிறதுக்கு இது எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும்னு பூசி. நாங்கள் பூசுவது இனி அழிக்க போகிறதுக்கு, நீ பூசி இருப்பது அழித்து விட்டு அமைக்கு. அதனால வெண்ணீராடி செல்வா, செல்வனே பெருஞ்செல்வம், இறைவனிடத்திலே ஒரு பெரிய செல்வம் திருவருள் என்ற செல்வம் இருக்கிற, எடுக்கெடுக்க குறையாது, யாரும் கொடுத்து வந்ததல்ல, தானே அவரிடத்தில் இருக்கிற, சென்றடையாத திருவுடையானை. ஞானசம்பந்தர் சொல்றார் திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல, இறைவனிடத்துல இருக்கிற செல்வம் இன்னொரு கொடுத்து வந்ததில்ல. நமக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சு போன சொத்து இருக்கும், அது வந்து அவங்க கொடுத்த சொத்து. இனி நாம் இந்த வாழ்க்கையில சம்பாதித்து சில பொருளை சேர்ப்போம், இதுவும் நம்ம சேர்ந்ததுதான். ஆனா இறைவனுக்கு முன்னோர் கொடுத்ததும் அல்ல, அவன் அங்க அங்க போய் வியாபாரம் பண்ணி சேர்த்ததும் அல்ல, இறைவன் என்னைக்கோ அன்னைக்கே அவன்கிட்ட செல்வம் இருக்கு. அந்த திருவருள் என்ற செல்வம் அவனிடத்தில் என்றும் இருக்கிற, தேடி கிடைக்காதது, தானே அவனிடத்தில் இருக்கிற செல்வம். அப்பேற்பட்ட செல்வனே, சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளாக, மணவாளா கல்யாணமானவனே, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற, எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாமா கொஞ்சம் நினைச்சுப்பார். அதுக்காக சொல்றேன், எதுக்காக ஞாபகப்படுத்துறாருன்னா எங்களுக்கும் கல்யாணம் ஆகணும், உனக்கு மனைவி எப்படிப்பட்டவளா பாச்சார்? சிறு மருங்குல், ரொம்ப சின்ன ஒடுங்கி போன இடுப்பு, மையார் தடங்கண், மேகத்தை போன்ற கருணை காட்டுகிற கண், மையினா மேகம், மை பூசிய கண்ணுன்னு உர சொல்லக்கூடாது. உமாதேவிக்கு உலகத்து பெண்ணா இருந்தா அவ மை பூசுகிறா தன் அழகுக்காக சொல்லலாம். உமாதேவியே மை பூசிய கண்ணுன்னு சொல்றாரு. மையனா மேகம், மேகம் எப்படி காருண்யம் உடையதோ, உலகத்து மக்களுக்கு மழை பொழிந்து எல்லா மக்களையும் காப்பாத்துதோ, ஏழை பணக்காரன் வித்தியாசம் அல்ல, ராஜா ஆண்டின்னு வித்தியாசம் அல்ல, எல்லாருக்கும் மழை பொழியும். அது போல எல்லாரையும் தாட்சண்யம் காட்டி ஆள்கிறவள் உமாதேவி. மையார் தடங்கண் மடந்தை, அப்பேற்பட்ட மடந்தை ஆகிய பெண்ணுக்கு மணவாளனே, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் ஐயா. மறுபடியும் ஒரு தடவை வருது. முன்னே ஐயா வழியடியோம் என்று அங்கே பார்த்தோம், மூணு பொருள் பார்த்தோம். இங்கே ஐயா என்று வரும்போது இந்த மூணு பொருளை ஏதாவது ஒன்று வைக்கும். அழகனே, ஐயென்றால் அழக், ஐயென்றால் தலைவன், இறைவன் இந்த பிறவி என்று சொல்கிற ஒரு விளையாட்டை விளையாடுகிறார். அதுக்காக ஆட்கொண்டருள்கிறான். இந்த விளையாட்டை விளையாட்டிலே இதற்கு முன் எத்தனையோ பேர் உய்ந்தார்கள், தப்பி போனார்கள், மேலுக்கு வந்து விட்டார்கள், இறைவன் திருவடி அடைந்தார். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் இந்த விளையாட்டினாலே தன்னுடைய பாசங்கள் எல்லாம் கழன்று இறைவன் திருவடியை சேர்தலாகிய உய்தி பெற்றவர்கள் உய்தி பெற்ற கதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். உய்வார்கள் வகையெல்லாம் உய்ந்து அத்தனையும் நாங்கள் தெளிந்து ஒழிந்தோம். ஆனால் அந்த பெருமை எங்களுக்கு வல்ல கேட்டதுதான். எல்லாருமும் திருவடியை அடைந்து விட்டார்கள், பெருமை பெற்றார்கள், அட அடைய அடியார்களாம் வந்தார்கள் கேட்டோமே தவிர இன்னும் நாங்கள் அந்த பெருமைக்கு போகல. அதனால் நான் ஒழிந்தோம், நாங்கள் இன்னும் பின்தள்ளி கிடக்கிறோம், கீழே இருக்கிறோம்னு உன் திருவடிக்கு வரல. அதனால் எய்யாமல் காப்பாய்யமை, எங்களையும் காத்துடும். அத்தனை பேரை எப்படி நீ உய்ய வைத்துக் கொண்டு போனாயோ அதுபோல் எங்களையும் காப்பாய், எய்யாமல் எங்களை இழைக்க விடாது, உலகத்திலே கிடந்து கஷ்டப்பட வைக்காமல் எங்களையும் நீ காப்பாற்று என்று அவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணினார்கள். குளித்துக் கொண்டே இப்படி பாடினார். மறுபடியும் அப்படி குளிக்கிறார். அடுத்த பாட்டிலையும் அவர்கள் இந்த பிறப்பு சொன்னார் பாருங்கள், உய்வார்கள் உய்யும் வகை, அதை கொஞ்சம் இங்கே வர்ணிச்சு காட்ட. ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஏலோர் எம்பாவாயின் ஆர்த்த பிறவி துயர். பிறவி, பிறவி என்பது இறைவன் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிற ஒரு நன்கொடை. இந்த பிறவி நமக்காக கொடுக்கிறான். எதுக்காக கொடுத்தான்? ஆர்த்த, தனியா கிடந்த உயிரோடு இந்த உடம்பை சேர்த்து கொடுத்ததுதான் பிறவி. ஆர்த்த பிறவி, கட்டி வைத்த பிறவி. ஆர்த்தல் என்றால் கட்டுதல் என்று ஒரு பொருள். இறைவன் கட்டி வைத்தானே, இது கொடுமை அல்லவா? இப்படி கட்டி வைக்கலாமா நம்மை? நல்லவர்களாயிரு, தனியா ஏதோ கடந்தா நம்ம பிடிச்சி ஏன் இந்த உடம்போடு கட்டி போட்டான் அப்படின்னு கேட்டா, அவன் நம்மை கட்டி போட்டது மட்டுமல்ல, நம்மிடத்துல பழைய வினை இருக்கு, அந்த வினையெல்லாம் நாம அனுபவிச்சு கடிச்சாங்க, நமக்கு ரொம்ப கடன், ஏராளமான கடன்காரரா இருக்கிறோம். கடனா நீங்க கழிக்கணுமே வேண்டாமா? கடனை கழிக்கிறதுக்காக இறைவன் நமக்கு ஒரு உபாயம் கொடுத்தான், கடனை தீர்த்து வைக்கணும், நம்முடைய பழைய வினைகள் எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கணும். ஆர்த்த உண்பிக்க, ஆர்த்த என்பதுக்கு இரண்டாவது பொருள், கட்டிய என்று ஒரு பொருள், இப்ப உண்பிக்க, நம்முடைய பழவினையை உண்பிக்கும் பொருட்டு நமக்கு கொடுத்த இந்த பிறவி. இந்த பிறவியிலே துயர் வருது. இந்த துயர் இறைவன் கொடுத்ததல்ல, நாம் பண்ணின பாவம், நாம் பாவத்தை பண்ணினோம், பாவத்தை கழிக்கிறோம், கழிக்கிற போது துயர் வருது, அவ்வளவுதான். ஆனா துயர் வந்தா, துயர் வருகிற போது அவன் வந்து நம்மை காப்பாத்துறான். ஆர்த்த பிறவி துயர் கெட, நாம் வினையை உண்பிப்பதற்காக பிறவியை கொடுத்து பிறவியிலே துயர் வர அந்த துயரை கெடுக்க அந்த இறைவன் என்ன பண்ணான்? துயர்கட நாம் ஆர்த்தாடும் தித்தன். நம்முடைய பிறவியின் துன்பம் கெடுவதற்காக இப்பொழுது நாம் இந்த குளத்திலே வீழ்ந்து குளிக்கிறோம். தீர்த்தன் இந்த தீர்த்தமயமாக இருக்கிறான். தீர்த்தன் என்றால் தண்ணீர் வடிவாக இருக்கிறவன். ஆர்த்தாடும் தீர்த்தன், நாம் ஆரவானம் செய்து கொண்டு குளிக்கின்ற தீர்த்தமாக இருக்கிறான். இந்த குளத்தில் நாம் எப்படி குளிக்கிறோம்? கையால் குடம்பிய சத்தம் அலையல அலை மோதி வாயினால் பாட்டை பாடி ஆரவாரம் செய்து இந்த குளத்திலே குளிக்கும். ஆர்த்து ஆடும் ஆரவாரம் செய்து குளிக்கும். இப்போ இங்க ஒரு ஆர்த்து வந்துட்டு, முதல்ல ஆர்த்த அங்க ரெண்டு உரை சொல்லியிருக்கிறேன். கட்டி போட்டன்னு ஒரு பொருள், உண்டிக்க வைத்தன்னு ஒரு பொருள். இப்ப ஆர்த்தன்னு ஆரவாரம் செய். ஆர்த்து ஆடும் தீர்த்தன் தண்ணீர்மயமாக இருக்கிறான். தீர்த்தம் என்பது வடமொழியில தண்ணீர் என்ற பொருள் தரும். வடமொழியில தீர்த்தம் என்றால் தண்ணீர். ஆனா தமிழ்ல தீர்த்தம் என்பதற்கு என்ன பொருள்னா, நீக்குவது, பாவத்தை கழிப்பது. தீர்த்தல் கடனை தீர்த்துட்டோம், நீக்கணும், ஒழிச்சு கட்டிட்டோம். நம்முடைய பாவத்தை ஒழிக்கிறது இந்த குளத்தில் இருக்க தண்ணீர். இந்த தண்ணீர் என்ன பண்ணுகிறது, நம் பாவத்தை தீர்க்கிறது, பாவத்தை ஒழித்து கட்டுகிறது. அதனாலே தீர்த்தம். ஆகவே தீர்த்தம் என்பது தமிழ் சொல்லா வைத்தீர்களானால் பாவத்தை தீர்ப்பது என்று பொருள். ஆனா பாவம் தீர்க்கும் தீர்த்தம் என்று அப்படியே தேவாரத்துல வருது. சில இடத்துல பாடும்போது பாவத்தை தீர்க்கும் தீர்த்தம் என்று சொல்லுகிற போது இந்த தீர்த்தம் என்பதற்கு உரை எழுதுவது போல அந்த வார்த்தைகள் நமக்கு வேறு சில பாடல்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இறைவன் நம் பாவத்தை தீர்க்கிறவன். தீர்த்தன் என்றால் தீர்த்து வைக்கிறவன், தீர்த்தமயமாயிருக்கிறவன், தூய்மையாயிருக்கிறவன். தீர்த்தம் என்பதற்கு தூய்மை என்ற ஒரு பொருளும் உண்டு. தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அவனே தில்லை சிற்றம்பலத்திலையும் இருக்கிறான். திருச்சிற்றம்பலம் என்று சொல்கிற தில்லையிலே அம்பலத்திலும் கூத்தாடுகிறான். தீயாடும் கூத்தன் கையிலே நெருப்பை ஏந்தி கூத்தாடுகிறான். இவ்வானும் குவலயமும் எல்லாமும், அவன் என்ன பண்றான், தில்லையிலே இருந்து கொண்டு இவ்வானும் தேவலோகமும் குவலயமும் இந்த பூலோகமும், தேவலோகம் பூலோகம் இத்தனை பொருளையும் காத்தும் காப்பாற்றுகிறான். படைத்தும் இந்த உலகங்களை உண்டாக்குகிறான். கரந்தும் இவ்வுலகங்களை அழிக்கிறான். ஆனா இதுல வரிசை மாறி இருக்கு. முதல்ல படைக்கணும், அப்புறம் காப்பாற்றணும், அப்புறம் அழிக்கணும். இது செய்யுளானதுனால மாறி இருக்கு. நாம் வரிசைப்படுத்தணும்னா, படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடி உலகத்தை, இந்த தேவலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து, தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காத்து, தேவலோகத்தையும் பூலோகத்தையும் மறைக்கிறான். கடைசியில அடிச்சு இத்தனையும் அவன் விளையாடுகிறான். கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யல, ரொம்ப சுலபமா செய்யறான். விளையாடுறான்னா இத்தனை காரியங்களையும் அவன் மிகச் சுலபமாக செய்கிறான். விளையாடி அப்படி விளையாடுகிறவன், விளையாடி என்பதை விளையாடின்னு எச்சமா வைக்கணும், விளையாடி விளையாடுகிறவன். இந்த ஈ என்ற ஈறு பெயர் சொல்லை குறிக்கும். சூரியனுக்கு அலரினே ஒரு பெயர், அலர்கிறவன், பொழுதை விடுவிக்கிறவன். ஒரு பூ இருக்கு சிகச்சவேன்னு அலறி பூங்கிறோம், அது இதழ விரிக்கிறதுனால அதுக்கு அலறின் பேர். எல்லா பூவும் தான் இதழ விரிக்குது, அதுவும் விரிக்குது, ஆனா இதுக்கு மட்டும்தான் அலறின் பேர். எல்லா பூவுக்கும் முள் இருக்கும், அதுல ஒரு பூ முள் உடையது முளரின்னு, தாமரைக்கு மட்டும் முளரின்னு ஒரு பெயர். இது காரண எடுபுரி பெயர்னு சொல்லுவான் இலக்கணம். அது மாதிரி இந்த ஈ என்ற பெயர்ல முடியறது பெயர் சொல்லாக கூட வரும். மண்வெட்டி வெற்றின்னா வெட்டுகிற கருவி, அது மாதிரி விளையாடி விளையாடுகிறவன். விளையாடி வார்த்தையும், விளையாடுகின்றவனுடைய புகழையும், விளையாடுகின்றவனுடைய புகழை நாம் பாடப்போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கணும். விளையாடி என்பது இப்படி படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றவனது வார்த்தையும் பேசி அவனுடைய கதைகளை சொல்லி வளை சிலம்ப கையில் இருக்கிற வளை ஒலிக்கவும், வார் கலைகள் ஆர்ப்ப இடுப்பில் கட்டியிருக்கிற மேகலை என்பது ஒலிக்க, வார்கலைகள் ஆர்ப்ப ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, நம் கூந்தலுக்கு மேல் இருக்கிற வண்டுகள் ஒலிக்க, பூத்திகளும் பொய்கை குடைந்து இந்த பூக்கள் வைத்திருக்கிற இந்த குளத்திலே நாம் நீந்தி நீந்தி உடையான் பொற்பாதம் இறைவனுடைய திருவடியை ஏத்தி அவனை புகழ்ந்து இருஞ் சுனை நீர் ஆடேலோரம்பாவாய் சுனை நீரில் குளிப்போம். இத கொஞ்சம் கவனமா இந்த பாட்டை கவனிச்சுட்டு வரணும். ரெண்டு சொல்ற, ஒன்று பொய்கையில குளிக்கிறது, இன்னொன்னு சுனையில குளிக்கிறது. முதல்ல பொய்கையில குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் சுனையிலும் போய் குளிக்கிறார்கள் அப்படி வருது இந்த பாட்டுல. கவனமா பார்த்தாதான் தெரியும். இதுல என்ன சொல்றார், விளையாடி வார்த்தை இப்படி ஐந்து தொழிலை செய்து விளையாடுகின்றவனுடைய இறைவனுடைய புகழை பாடி இவர்கள் அந்த குளத்தில் குளிக்கிறார். குளிக்கும் போது நீஞ்சதுனாலே கை வளையலாடி வார் அந்த வளை சிலம்ப கை வளை ஒலிக்குது. நீஞ்சுவதனாலே இடுப்பில் போட்டிருக்கிற மேகலை என்ற ஒரு ஆபரணம் சத்தம் போடுது. அதான் வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய. தலைக்கு மேலே இருக்கிற தலையை மேலே தூக்கி கொண்டு நீர போது தலையில் இருக்கிற பூவுல வண்டு வந்து மொக்கிது. அந்த வண்டு இவங்க நீந்தி போகிற வேகரத்துல வண்டுகளும் நகர்ந்து நடந்து வந்து அதுவும் ஒலித்து கொண்டு இருக்க. அணிகுடல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை பூக்கள் நிரம்பி இருக்கிற குளம். இந்த குளம் எப்படிப்பட்டது, பூக்கள் நிரம்பி இருக்கிற குளம். முத பாட்ட பாருங்க, மொய்யார் தடம் பொய்கை, அதே பொய்கை இங்க சொல்ற. அங்க மொய்த்தல் மட்டும் சொன்னார், இங்க பூத்திகழும் பொய்கை. அப்ப என்ன மொச்சிருக்கு அந்த குளத்துல, நான் மூணு உரை சொன்னேன், தண்ணீர் மொச்சிருக்கு, பூ மொய்த்து இருக்கிறது, வண்டு மொய்த்து இருக்கிறது. ஆகவே இந்த அந்த மூணு மொய்த்திருப்பதுல ஒன்று என்னங்கிறது இந்த பாட்டுல விளக்கம். பூத்திகழும் பொய்கை பூக்கள் நிறைந்திருக்கிற இந்த குளத்தை குடைந்து இதை குளித்து விட்டு இதை நீள நீராடி குளித்து விட்டு கரையேறி உடையான் பொற்பாதம் ஏற்றி நம்முடைய சிவபெருமானாகிய இறைவனுடைய திருவடியை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இருஞ்சுனை நீர் ஆடு, ஒரு பெரிய சுனை ஒண்ணு இருக்கு, அந்த சுனையில் இருக்கிற தண்ணீரிலும் குளிப்போ, எல்லாரும் சென்று அங்கும் குளிப்போம். அப்ப அந்த தீர்த்தம் ஆடுறவங்க இருப்பாங்களே, ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல ரெண்டு மூணு குளம் இருக்குன்னு வச்சுங்க, இங்க குளிச்சுட்டு அந்த ஈர தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே இன்னொரு குளத்தை குளிப்பார், அப்புறம் அடுத்தாப்புல இன்னொருல போய் குளிப்பார். தீர்த்தம் பல இருக்கிற இடங்கள்ல அப்படி குளிக்கிற வழக்கம். அது மாதிரி இவர்கள் ஒரு பொய்கையில குளிச்சுட்டு சுனையிலும் போய் குளிக்கிறார்கள் என்று ராமேஸ்வரத்துல பாருங்க, ராமேஸ்வரத்துல எத்தனை தீர்த்தம், கிணறு பல கிணறு இருக்கு, பல குணர் குளம் இருக்கு, அப்படியே மாறி 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 குளிக்கிறார்களே. அது மாதிரி இது இந்த ஒரு திருவம்பாவை என்று சொல்லுகிற பதிகம் எந்த ஊர்ல பாடினது அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த பாடலை ஆரம்பிக்கிற போது என்ன எழுதி விட்டிருக்கிறார்கள், திருவண்ணாமலையில் அருளியது என்றதற்கு விளக்கம் கொடுத்தார். இன்னும் சில பேர் என்ன பண்ணார்கள், இப்ப இந்த பாட்டை பார்த்த பாருங்க, தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். தில்லை சிற்றம்பலம் என்று சிதம்பரம் வர்றதுனாலே சிதம்பரத்தில் பாடினதுன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடினார்களா சிதம்பரத்தில் பாடினார்களான்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த பாட்டுல 12-10 இடங்கள்ல அண்ணாமலையை பத்தின குறிப்பு வருது. மூணே மூணு இடத்துலதான் தில்லை சிற்றம்பலம் என்று வரும். 10 இடத்திலும் எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு இடத்துல அண்ணாமலையான் அடிக்கமலம், அண்ணாமலையான் என்ற அந்த ஊர் பெயரே வந்து, மற்ற இடங்கள்ல என்ன வருதுன்னா அந்த அண்ணாமலை நடந்த வரலாறு. பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை தேடி கண்டுபிடிக்க முடியல பாருங்க, அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சொல்லி. அதே மாதிரி மாலும் நான்முகன் அறியா, கடைசி பாட்டு திருமாலும் நான்முகனும் காணப்படாத, மாலறியா நான்முகனும் காணாமலை என்று அஞ்சால் பாட்டுல வரும். இந்த வரலாறு வந்து கொண்டே இருக்கு. திருமாலும் பிரம்மனும் தேடி கண்டுபிடிக்க முடியாத கதை அந்த ஊர்லதான் நடந்தது. அப்புறம் ஜோதியா வந்தாருங்கிறதுனால சோதி சொல்லுது, அதுல முத பாட்டுல ஒரு சோதி, இரண்டாவது பாட்டுல பாசம் பரஞ்சோதி, அதுக்கு பிறகு கேழில் பரஞ்சோதினு ஒரு எட்டாவது பாட்டுல ஒரு ஜோதி சொல்றார். இப்படி ஜோதி என்று பல இடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆறல் போல் செய்யா என்பதை நெருப்பு மாதிரி என்ற ஒரு புராண கதையும் சொன்னார். அப்புறம் சுனை என்ற ஒரு சொல் பயன்படுத்துற, சுனை என்பது மலையில இருக்குமா சாதாரண ஊர்ல இருக்க முடியுமா, ஆக மலையில தான் சுனை இருக்கும். இதுல சுனை சொன்னதுனால இந்த பாட்டு திருவண்ணாமலை தான் பாடினது, இது சாம்பரத்தில் பாடி இருக்க முடியாது என்ற பல காரணங்கள்ல சுனையின்னு சொன்ன. அதுக்கப்புறம் இந்த சுனை வந்த உடனே ஞாபகப்படுத்தினேன், இதுவரை அந்த இந்த பதிகம் எங்கே பாடப்பட்டது என்பதை விளக்காம சுனையிலும் சென்றாடுவோம், பொய்கையில குளிச்சுட்டு சுனையிலும் போய் குளிப்போம் என்று அங்கு போய் குளித்தார்கள்.